ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கற்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
அஞ்சு. ஐயா, நீ சிலந்தியிலிருந்து சிலந்தி நூல் மட்டும்தானே தோன்றுது? அப்ப இறைவன் சேர்ந்து ஒரு உருவம் தானே தோன்றணும்? முத்தப்பன் மட்டும்தானே தோன்றணும்? ஒரு உயிர் பொருள் இருந்து ஒரு ஜடப்பொருள் தானே தோன்றுச்சு, அதானே சிலந்தியிலிருந்து சிலந்தி நூல். அது மாதிரி ஒன்றுதானே தோன்றணும். மைக்கா இருக்குங்கிற, சாட்சிசா இருக்குங்கிற, சாவியா இருக்குங்கிற, எல்லாமா இருக்குங்கிறியே அப்படின்னா அடையடா, ஒரு மரத்துல காய், கனி, இலை இதெல்லாம் தோன்றது இல்லையா? அது போலாம். ஒரு மரத்திலிருந்து மரமா தோன்றுச்சு, மரத்திலிருந்து வெறும் காய் மட்டுமா தோன்றுச்சு? மரத்துல முதல்ல கிளை, அப்புறம் இலை, அப்புறம் பூ, அப்புறம் காய், அப்புறம் கனி, வருதா இல்லையா? அது மாதிரி இறைவனிடத்திலிருந்து இத்தனை ஜடப்பொருளும் தோன்றும். அஞ்சாவது கருத்து, உயர்நிலையாக இருக்கக்கூடிய கடவுளிடத்தில் இருந்து ஜடப்பொருளாக இருக்கிற பல பொருள் தோன்றுவது எது போல என்றால், நான் எழுத வேண்டியதான, உயர் பொருளாக இருக்கிறது அறிவுடை பொருளாக இருக்கிற கடவுளிடத்தில் இருந்து அறிவற்றதாக இருக்கிற ஜடப்பொருள்கள் பல தோன்றுவதற்கு காரணம் என்ன என்றால், ஒரு மரத்தில் தோன்றுகின்ற காய், இலை, கனி, இவை கிளை, அப்புறம் இலை, அப்புறம் பூ, அப்புறம் காய், அப்புறம் கை, இவை போல ஒரு பொருள் இருந்து பல, ஒரு பொருளிலிருந்து பல பொருள் தோன்றும் இல்லைங்களா? இப்ப மாமரத்திலிருந்து வேதத்துக்கு மாவிலை கிடைக்குது, வேதத்திற்கு மாவிலை கிடைக்குது, வேலியில் போடுவதற்கு குச்சி கிடைக்குது, அதுக்கப்புறம் வீட்டுக்காரம்மா விலைக்கு வாங்கிட்டு வந்து சொல்ற மா வடு கிடைக்குது, எல்லாம் வீட்டோடு தான் சித்தாந்தத்தை பார்க்கணும். மா வடு கிடைக்குது, அப்புறம் மாங்காய் கிடைக்குது, அப்புறம் மாம்பழம் கிடைக்குது. அப்ப ஒரு பொருள் இல்லையே, பல பொருள் கிடைக்குதே. இலை பூ, இலைங்கிறது தனி, பூங்கிறது தனி, அப்புறம் அது காயா தனியா வருது, அப்புறம் அது தனியா மாறுது, இது மாதிரி இருக்கா இல்லையா? மின்சாரமும் தோன்றுச்சு, அது கடவுள் தான். அது மின்சாரத்துல தானா தோன்றுச்சு, எது போல? பூவிலிருந்து காய் தோன்றியது போல. அந்த காய் எப்படி தனியாக மாறுச்சுன்னா, இப்ப ஃபேன் தோடுச்சு, ஃபேன்ல கொஞ்சம் ஓட வச்சு தண்ணி குளிர்ச்சியாயிருந்தா பிரிட்ஜ் உருவாகுனா, முதல்ல கண்டுபிடிச்சது ஃபேனு, அப்புறம் கண்டுபிடிச்சது அந்த ஃபேனை சுத்த விட்டா, உள்ளுக்குள்ளேயே சுத்த விட்டா குளிர்ச்சியாகும், குளிர்ச்சியானா பிரிட்ஜ் கண்டுபிடிச்சான். சுத்தனை பேனை வச்சு கண்டுபிடிச்சதுதான் பிரிட்ஜ். அப்ப காய்ந்த காய், காய்ச்ச காய் தான் தனியா மாறுச்சு. அது சொல்றவங்களுக்கு தருதானே. அப்ப ஒரு உயிர் பொருளில் இருந்து பல, மரம் என்ற உயிர் பொருளில் இருந்து பல ஜடப்பொருள் கிடைக்குது. இலை ஜடப்பொருள், பூ ஜடப்பொருள். பூ உயிரோட இருந்தா நம்ம தலையில உட்காருமா? சிக்கு பிடிச்ச தலைக்கு இதுக்கு வேற, நான் வேற இருக்கணுமா? பூ தானே கீழே விழுந்துடும். நல்ல வேலையா அதுக்கு உயிர் இல்லை இல்லையா? பாருங்க, இப்ப பூவுக்கு மட்டும் உயிர், இப்ப செடி உயிர், உயிரோடு கூடிய பூ வருது, பூ எடுத்து நம்ம தலையில வைக்கிறோம். சத்தியத்துக்கு அந்த பூவுக்கு உயிரா இருந்தா எல்லா தலையிலையும் இருக்குமா? இருக்கா? அதுக்கே தெரியும் இந்த தலையில் இருக்கப்படாதுன்னு, அதுவே கீழே விழுந்துடும். நல்ல வேலையா அது உயிர் இல்லாத பொருள். அப்ப உயிர் பொருள் இருந்து உயிரற்ற பொருள் தோன்றுதா இல்லையா? பல தோன்றுதா இல்லையா? இலை தோன்றிச்சு, இலையை கிள்ளிட்டா சருகு, பூ தோன்றிச்சு, அவன் சொல்றது நியாயம் தானே. அப்ப அறிவு பொருளாக இருக்கிற இறைவனிடத்திலிருந்து, அறிவு பொருளாக இருக்கிற இறைவனிடத்திலிருந்து பலவிதமான ஜடப்பொருள்கள் தோன்றுகிறது எவ்வாறு என்றால், ஒரு உயிராக இருக்கிற மரத்தில் இருந்து பலவிதமான உயிர் தத்த பொருள்கள் தோன்றுவது போல. நாலாவது பாயிண்ட் முடிஞ்சுதா? அடுத்தது அஞ்சாவது. ஏயா, ஒரு உயிர் பொருளிலிருந்து ஒரு பயனற்ற பொருளாக இருக்கிற இந்த உயிர்கள் இந்த ஜடப்பொருள் தோன்ற வேண்டுமா? ஏன் அரை இறைவன் இறைவனா இருக்கலாம்ல, எதுக்காக நம்ம உடம்பா தோன்றும்? அது உடம்பு தோன்றி அப்புறம் மறுபடியும் அந்த உடம்ப அவன் ஐம்புலங்கள் நீக்கி மறுபடியும் அவன் மறுபடியும் உடம்பெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் கடவுளா ஏமாறான். இந்த கடவுளா பிறந்த நம்ம எப்படி மறுபடியும் கடவுளா மாறிடும்? கடவுளா இருந்தது உட தோன்றிய உடம்பு கடவுளா மாறும். அதனாலதான் குடத்தை கூட நம்ம கும்பிடுறோம். ஏன் குடம் தானே, நாரி போற குடம் உடம்புங்க, ஏன் கும்பிடுமா? கடவுள், ஏன்னா கடவுளை நம்மள சமயம் நம்ம சமயத்திலயும் அவனும் சேர்ந்த வந்தேன், அவன் சொல்ற கருத்துலயும் நம்ம கொண்டு வந்து உடன்பாடாத்தான் இருக்கும். நாம அவன் உடம்புதான் கடவுள் நினைச்சு உடம்ப வணங்கலாம். நாம உடம்பு கடவுள் இருந்த இடம், நாம கொஞ்சம் அதுல இருந்து வேறுபடும். அவன் உடம்புதான் கடவுள் நினைச்சு மாலையை போட்டேன் நம்ம செத்த உடம்பு. நாம ஏன் மாலையை போட்டோம்னா அந்த கடவுள் இருந்த கருவறை, அதனால் செத்த உடம்புக்கு நாம வணக்கம் செலுத்தணும். அதனால நாம இப்ப அவன் கடவுளா நினைக்கிறான், கேக்குறான், ஏய்யா ஏன் இந்த உடம்பா கடவுள் சும்மாவே அங்க இருக்கப்படாதா? நெல்லு உனக்கு நலமான பொருள் இல்லையா? நெல்லு அதனால உணவு நமக்கு வேண்டிய பொருள். நெல்ல மண்ணுல போடுறோம், மறுபடியும் நெல்லாத்தானே முளைக்கணும். அது நெல்லா முளைக்காம வச்சோலா முதல்ல முளைக்குது. அப்படியே முளைச்சி நெல் வைக்கோல அப்படியே காயா வந்து பதறாவும் போயிடுது. நெல் போட்ட நெல் என்னவாயிடுச்சு? பதறாவும் போகுது, வைக்கோலாவும் பயனற்ற. நமக்கு பயனா? நல்லவேளை நமக்கு பயன் இல்லாத விட்டதுனால்தான் அந்த மாடு அதை பயனோட சேர்ந்து பால் தருது. அதே நம்ம சாப்பிட்டு இருந்தா அந்த மாடும் தராது. நல்லவேளை நமக்கு பயன் இல்லைன்னு வைக்கோல நிற்கும். ஒரு காலத்து ஒரு ஆளுக்கு ஒரு காலாக ஒரு காம்பத்தான் தொடுவாரா? கண்டிகேசன் பெருமான் ஒரு காலத்தை ஒரு தொடுவார், ஒரு ஆவுக்கு ஒரு காலாக. அப்ப ஒரு கால் இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு ஒரு கால்னா மற்ற மூன்றுக்கு மற்ற மூன்றுன்னு சீக்கிய துறை எழுதுகிறார். இப்ப பயனற்ற பொருள் ஏன் தோன்றுவானே? அதான் கேள்வி. அட நெல்லுல வைக்கோலும் பதரும் தோன்றுதா இல்லையா? அது மாதிரி இது வைக்கோல், இது வைக்கோல் பயணத்து பதரா போச்சு. தொடர்ல இவன் வாழ்ந்து என்ன பண்ண பதறு வள்ளுவனே சொல்றான், இவன் பதறு அப்படின்னு பதில் சொல்றான். இப்ப அஞ்சாச்சா, அடுத்தது ஆறு. சரி, அப்படியே இருக்கட்டும். நம்ம இறைவன் பல விதமான உருவங்களாக காட்சி தர்றான்னா அப்ப அவனுக்கு பலவித நிலைகள் உண்டோ? முத்தப்பண்ணா முத்தப்பன் என்ற கடவுளுக்கு முத்தப்பண்ணு ஒரு பாகம், ஒரு நடிக ஒரு பாத்திரமா? அப்ப இது ஒரு பாத்திரமா? அப்ப இறைவன் ஒவ்வொரு வடிவமாக தோன்றுவானோ? அதெல்லாம் கிடையாது. பல வடிவமாக தோன்றினாலும் அதில் இருப்பது ஒருவன் தான். அது எப்படியா? என்ன கேள்வி? இறைவன் ஒருவன்ட்ட, அவன் பலவித உலக பொருள்ல இருக்கிற மாயாக தோன்றுகிறாங்க. அத மைக்காக முத்தப்பனாக டேபிளாக வருகிறது சொல்றேன். அப்படின்னா அவன் பலவீதத்திற்கும் அவன் தன்னை மாற்றிக்கொண்டு இதுல இரும்பாக காட்சி தருகிறான், இதில் கதையாக காட்சி தருகிறான், இதில் மரமாக காட்சி தருகிறான், இதில் புத்தகமாக காட்சி தரானா? அப்ப பலவித நிலை உண்டோ? கடவுள் ஒரு ஒரு நிலை இல்லையோ? அப்ப அந்த கடவுளுக்கு எதுதான் நிலை? சுமாரியா மாட்டுல எத்தனை மாடு பார்த்துருக்கேன்? மாடு ஒண்ணுதான். செவத்தை செவள காலை பார்த்துருக்கியாதியா? கருப்பு காலை பார்த்துருக்கியாதியா? வெள்ளை காலை பார்த்துருக்கியாதியா? ரவுண்ட் ரவுண்டா கலர் இருக்கிற மாடு பார்த்துருக்கியாதியா? அப்ப பலவிதமான நிறங்களோடு இருக்கிற மாடாக இருந்தாலும் அது கறக்கின்ற பால் வெள்ளையாக இருக்கும். அதுபோல பலவிதமான உருவங்களாக இருந்தாலும் அதற்குள் இருக்கிறவன் பசும்பாலை போல இறைவன் ஒருவன் தான். இப்ப கேள்விக்கு அவன் எவ்வளவு அழகா பதில் சொல்றாங்க. ஒருவன் தான் பலவித வடிவங்களை ஏற்கிறான் என்றால் இறைவனுக்கு பலவித வடிவங்களா? இல்லை, இறைவன் ஒருவன் தான், வடிவங்கள் பலவாக இருந்தாலும் வடிவங்கள் ஜடப்பொருள், அதற்குள்ளே இருக்கிற ஒரே அறிவு பொருள் ஆண்டவன் தான். எது போல என்றால், பல நிற மாடுகள் இருக்கிற பொழுது அந்த பல நிற மாடுகள் தருகிற பால் ஒரே மாதிரியான தன்மை உடையது போல, வெண்மை சுசி எல்லாம் உள்ளது. கருப்பு மாட்டுப்பால் கருப்பாக இருக்குமா? கருப்பு மாட்டுப்பால் கருப்பாக விஷம் போல இருக்குமா? இல்லை, கருப்பு மாட்டுப்பாலும் வெள்ளையாகத்தான் இருக்கும், வெள்ளையாக இருக்கிற பாலும் ருசியாகத்தான் இருக்கும். அதுபோல பலவித முத்தப்பனாக இந்த மைக்காக இந்த டேபிளாக இருந்தாலும் அதற்குள் இருக்கிற உணர்ச்சி இறைவன் ஒருவர் மட்டும்தான். ஆறாவது தெரியா பட்டார், அறிவுடைய பொருளாக இருக்கிற இறைவன் அறிவற்ற பொருளாக காட்சி தருகிறான் என்றால் அறிவற்றதும் அவனுக்கு உருவமா? அறிவற்றதும் அவனுக்கு உருவமா என்றால் இல்லை, பலவிதமான நிறங்களை உடைய, இல்லை பலவிதமான நிறங்களை உடைய மாடு இருந்தாலும் அவற்றின் உள்ளே அவற்றால் தரப்படுகிற பால் ஒரே தன்மையாய் இருத்தல் போல, பல வடிவங்கள் இருந்தாலும் ஒரே கடவுள்தான், ஒரே உணர்ச்சியுடைய கடவுள் தான். இது ஏழாவது. அப்புறம் ஒண்ணு கேட்டான், அப்படியா? அப்படியானா ஓ இறைவன் முத்தப்பனாக முத்தப்பனாக இருக்கிறான், வடிவம் இல்லை, ஆனா முத்தப்பனுக்கு மத்தியானம் சாப்பிட்ட மோர்க்குழம்பு துவைச்சு, அது மாதிரி உங்க சாமி சுவைப்பாரோ? கேட்டான் உன் சாமி அது போல சுவைப்பாரோ? இந்த உடம்பு சுவைக்க அது போல சாமி சுவைப்பாரவனா? சுமார் கண்ணாடியில் தோன்றும் உருவம் சுவைக்குமா? பதில், கண்ணாடியில் தோன்றும் உருவம், உருவம் இருக்கு, அது போல இது பிரம்மம் உருவம் தான், ஆனா உருவம் சுவைக்குமா? கண்ணாடியில் தோன்றுகிற பிம்பம் சுவைக்காது. பிம்பத்துக்குரியவன் வேண்டுமானால் சுவைக்கலாம், இந்த பிம்பம் கண்ணாடியில் தெரிகிறது, நான் சாப்பிடற மாதிரி கண்ணாடியில் இருந்து சாப்பிடுறேன்னு வச்சுங்க. யாரு சொல்லுவாங்க கண்ணாடியில என்ன மாதிரி அழகு உண்டாது? தலையை வாரி இப்படி வரும் இப்படி வரும் பார்த்து, யாராவது கண்ணாடியை பார்த்து தான் அழகுன்னு சொல்லுவாங்களா? ஒவ்வொருத்தரும் கண்ணாடியை பார்க்கும்போது தான் தான் சூப்பர் ஸ்டார் மாதிரி, அப்படி தெரியுதுன்னா அடுத்த நாள் கண்ணாடியை பார்க்க மாட்டோம். இப்ப சூப்பர் ஸ்டாரா தெரியறதுனால கண்ணாடியில் தோன்றும் அந்த உருவம் அழகுடையதாக நான் நினைத்தால் அந்த கண்ணாடியில் தெரிகிற உருவமும் அழகுடையது என்று அதுவும் நினைத்துக் கொண்டு, முத்தப்பா உன்னை போல்தான் நான் அழகா இருக்கிறேன் அப்படின்னு கண்ணாடியில தோன்றுகிற உருவம் சொல்லுமோ? அது நீ என்ன நினைச்சாலும் அது நெளியும், நீ என்ன குனிஞ்சாலும் அது குனியும், அது விலகிச்சின்னா ஒண்ணுமே இருக்காது. அதுபோலத்தான் கடவுள் இங்கே இந்த வடிவமாக தோன்றுகிறான், கண்ணாடியில் தோன்றுகிற வடிவம் சீவார், கண்ணாடியில் தோன்றுகிற வடிவம் அந்த எண்ணெயை தடவிக்காது, நல்ல எண்ணெயா கெட்ட எண்ணெயா அது தெரியாது, ஆனா தடவுற உனக்குத்தான் தெரியும். அதுபோல இந்த உடம்புக்குத்தான் தெரியுமே தவிர கண்ணாடியாக இருக்கிற இறைவனுக்கு அது வேண்டியதில்லை. அப்பா சரிதான், இவங்க மாட்டிக்கிட்டோம் இப்ப ஏழு முடிஞ்சு போச்சா? அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, நீங்க இதெல்லாம் கொஞ்சம் மனத்துல வாங்கிட்டீங்கன்னாதான் படிக்கிற போது புரியும். இப்ப ஒன்பதாவது பத்தாவது சொல்லி முடிச்சேன், எட்டு ஒன்பது பத்து ஏழு சொல்லிட்டு, ஏன் யார் கண்ணாடியில் இருக்கிற உருவம் அனுபவிக்காதுங்கிற கரெக்ட், அதனால சாமி அனுபவிக்காதுங்கிற கரெக்ட், ஏன்னா கண்ணாடி தெரியுது நிழல், கண்ணாடி தெரிகிற உருவம் எது? சாமி, சாமியினுடைய நிழல் தான் இது. சாமி இப்ப உடம்பாக நிழலாக இருக்கிறார், அதனால கண்ணாடியில் தோன்றுகிற நிழல் எப்படி அனுபவிக்காதோ அந்த கண்ணாடிக்கு உள்ளே இருக்கிற இந்த உடம்பு செய்யக்கூடிய நிலையை கண்ணாடியாக இருக்கிற இறைவன் அனுபவிக்க மாட்டான். இது அப்ப மறுக்க போறார், எது நிழல் எது இதுன்னு அவர் சொல்றது அப்படி கேட்க. அப்புறம் சொன்னா ஆமா நிழல் அனுபவிக்காதுன்னா எப்படி அனுபவிக்காது, நிழல் அனுபவிக்காதுன்னா ஏய் நிழல் வந்து அனுபவிக்காதுன்னு அது எப்படி அனுபவிக்காது அப்படின்னு. இப்ப கண்ணாடியில் தோன்றுகிற ஒரு உருவம், முத்தப்பர் உருவம், நான் கண்ணாடியிலே ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கேன். அந்த நேரத்துல என் வீட்டுக்காரி வந்து ஏங்க இப்படி கண்ணாடியை பார்த்துட்டே நிற்கிறீங்க அப்படின்னு ஒரு குத்து குத்தோடு நினைச்சு கண்ணாடியில் தெரிகிற முத்தப்பராய் என்னுடைய கன்னத்தில் ஒரு குத்து குத்துறேன்னு கண்ணாடியில் தெரிகிற கன்னத்தில் குத்தினால் எனக்கு குத்தியதாகவா இருக்கும், கண்ணாடி தான் உடை. அதுபோல இறைவன் எந்த விதத்திலும் நிழல்தான், உன்னுடைய நிழலாக இருக்கிற இந்த உடம்பு தான் அனுபவத்தை அனுபவமே தவிர கண்ணாடிக்கு முன்னே இருக்கிற ஒருவருடைய கண் குத்துப்படாது. நிழல்ல இருக்கிற கண்ணாடியில குத்துனா கண்ணாடி உடையும், ஆனா நிழலுக்குரியவர் கண்ணுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அப்புறம் பத்தாவது வந்த கொஞ்சம் இரியா, நீ உங்க வேதத்தினுடைய கருத்தாக என்ன சொல்கிறாய், தத்துவம் அத்தியா தத்துவம் அசி அதானே, அந்த தத்துவமத்தி தான் வேதத்தின் வாக்கியம், அந்த வாக்கியம் தான் நாங்கள் சொல்வதற்கு ஆதாரம். தத்துவம் அசி தத் நீ துவம் அவனாக ஆகினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதரினாலே தான் நான் என்ற உடம்பு என்னுடைய உடம்பு அல்ல, அவன்தான் என் உடம்பாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிற கருத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே என் கருத்து தப்பு அல்ல என்று முடிக்கிறான். தத்துவமசி என்ற சொல் அகம்பிரமாத்தி என்ற பொருளை தருவதால் மாயாவாதியாக நாங்கள் சொல்லுகிற கருத்து என்றைக்கும் மாறாது, எனவே இதுதான் எங்கள் கொள்கை அப்படின்னு மாயாவாதி கொள்கையை வரையறுத்தார். இப்ப நான் மறுபடியும் அதை ஒரு தொகுத்து சொல்கிறேன். இறைவன் யார், அவன் அருள் என்ன என்று வஞ்சப்பிறவிக்கு அஞ்சிய ஒருவன் கேட்கிறான். கேட்ட பொழுது இறைவன் யார் என்பதற்கு பதில் மாயாவாதி சொல்கிறான், இறைவன் எல்லாவற்றிலும் உயர்ந்தவன். அவன் யார் என்றால் இந்த உலகத்து பொருளாக பிம்பமாக நிழலாக தோற்றம் அளிக்கிறான். அந்த இறைவன் இந்த கேள்வி இறைவன் யார் என்பது ஒவ்வொரு பதிலா பார்த்துட்டே வந்தீங்கன்னா இறைவன் யார் என்பதற்குரிய பதில் தெரியும். இந்த பத்துமே இறைவன் யார் என்பதற்குரிய பதில், பத்துமே இந்த முக்திக்கு நம்ம போகல, இறைவனுக்குரிய பத்து சிறப்பு. இறைவன் யார் என்ற கேள்விக்கு பதில், முதல் பதில், இறைவன் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவன், உயர்ந்த அறிவுடையவன். அவன் பிற பொருளாக அறிவற்ற பொருளாக காட்சி தருகிறான். அவன் அறிவற்ற பொருளாக காட்சி தருவதற்கு காரணம் அவனுடைய எளிவந்த தன்மை, அதாவது தன் பெருமையை தானறியாத தன்மை. அந்த தன்மைக்கு கரும்பு தன் சுவையை உணராததை மாயாவாதி ஓமையாக காட்டுகிறான். அவ்வாறு எளிமையாக வருகிற இறைவன் அப்படியே தோன்றுகிறானா என்றால் இல்லை, பல பாகங்கள் ஒன்று சேர்ந்து தோன்றுகிறான். அந்த பாகங்கள் எது என்றால் ஐந்து பூதங்கள், ஆறு தாதுக்கள், அஞ்சு விதமான உடம்பு, இவை போன்ற நிலையில் அவன் பல பொருள் ஊட்டுணர்ச்சியாக தோன்றுகிறான். அவ்வாறு ஏன் தோன்ற வேண்டும், அதான் அடுத்த கேள்வி, அவன் ஏன் அவ்வாறு தோன்ற வேண்டும், இழி பொருளாக ஏன் அவன் தோன்ற வேண்டும், அதற்குத்தான் நாம் பதில் சொன்னோம். இல்லை, அவன் தோன்றினான் என்பதல்ல, அவன் தோன்றியது போல் ஒரு பிரம்மை நமக்கு ஏற்படுகிறது, அங்கதான் வழுகிறான். அவன் தோன்றியது போல் பிரம்மை, இப்பொழுது இந்த உடம்பு இறைவனுடைய நிழல் பிரம்மை, கடவுளை காண்பது மாதிரி. ஏனென்றால் இந்த பொருள் நித்திய பொருள் அல்ல, அழியக்கூடியது. கனவு அழியுமா அழியாதா? ராத்திரி பார்த்த கனவு காலையில நேமாறுதா என்ன ஆகும் கதை? கனவு நிலைக்காது. அது போல இந்த ஐந்து தாதுக்களாக, ஆறு தாதுக்களாக, ஐந்து உடம்பாக தோன்றுகிற நிலை ஒரு பிரம்மை. எது போல என்றால், வெள்ளி என்று நாம் சிப்பியை நினைப்பது போல. இதை நீ கடவுள் என்று நினைக்காது. இது கடவுளுடைய பிம்பம், கடவுளுடைய பிரம்மை. கடவுள் இருக்கிறாரா? இது சிப்பி, கடவுள் வெள்ளி. அந்த வெள்ளி சிப்பி போல இருப்பது போல காட்சி அளிக்கிறார். ஓ, அறிவான பொருளுக்கு இப்படி அறிவற்ற பொருளை நீ ஒரு உதாரணம் காட்டியே. அறிவுடைய பொருளாக இருக்கிற கடவுளுக்கு வெள்ளியும் சிப்பியும் அறிவற்ற பொருளாச்சே, இதை நீ உதாரணம் காட்டியே லாயக்கா அப்படின்னு அப்படின்னு அவனுக்குள்ளே கேட்டுக்கிறான். என்ன நீ கேட்பாயானால், அறிவுடையதாக இருக்கிற சிலந்தியில் இருந்து அறிவற்ற நூல் வருவது போல. அப்ப அறிவற்ற சிலந்தி நூல் ஒன்றுதானே இருக்கு. ஆனா இங்க முத்தப்பன், கந்தப்பன், சொத்தப்பன், இத்தனை அறிவற்ற உடம்பு இருக்கு. அட மரம் என்ற அறிவினால் காய், கனி, இலை, பூ என்று சொல்லப்படுகிற ஜடப்பொருள் போல தோற்றும். அப்படி ஏண்டா ஜடப்பொருளா அந்த இறைவன் தோன்றணும்? எந்த அறிவனா அறிவுடையவனா இருக்கப்படாதா? அட அறிவுடைய பொருளோடு அறிவற்ற பொருள் உடன் தோன்றும்டா. அறிவற்ற பொருளோடு அறிவுடைய பொருள் இருக்க அறிவற்ற பொருள் தோன்றும். அறிவாக இருக்கிற இறைவன் அறிவற்ற உடம்பாக தோன்றுவார். அறிவாக இருக்கிற நலமாக இருக்கக்கூடிய நெல்லில் எப்படி தவிழ் அது பதரும் வைக்கோலும் தோன்றுகிறதோ அது போல. உடனே அவன் கேட்டான், வைக்கோலும் அதுவும் தோன்றுவது போல என்று நீ சொன்னால், அறிவற்ற பொருள் தோன்றுகிறது என்று நீ சொன்னால், அப்ப அறிவற்றவனாவே? அட இல்லடா, அறிவற்ற பொருளாக இருந்தாலும் அறிவற்ற பொருளுக்குள்ளே அவன் இருக்கிறான். அது எப்படான்னா, பலவிதமான நிறங்களை உடைய பசுக்களுக்குள்ளே பால் என்ற ஒன்று இருப்பது போல. ஓ, அப்படி சொல்லியா? அறிவற்ற பொருளுக்குள்ளே அறிவு உள்ளே இருக்கிறது. ஒரு நூலில் பல மணிகள் பொறுப்பது போல, ஒரு கடலிலே அலை நுரை இவை தோன்றுவது போல என்றெல்லாம் ஓமை சொல்லுகிறான். அதுல இந்த பசுக்கள் ஓமை பலவிதமான நிறங்களையுடைய பசுக்கள் போல ஒரு பொருள் உள்ளுக்குள்ளே தோன்றும் என்று. சரி, அப்படியானால் அந்த தோன்றுகிற பொருள் அதற்கு எப்படி கரு நிறம் இருக்குன்னா, அது அனுபவம் உண்டா? அனுபவம் இல்லை. ஏனென்றால் கண்ணாடியில் தோன்றுகின்ற, இப்ப மாறு, கண்ணாடியில் தோன்றுகின்ற நிழல் எதையும் அனுபவிக்காது. அதை மறுக்க போறான். கண்ணாடியில் தோன்றுகின்ற நிழல் எதனையும் அனுபவிக்காது, அதுபோல இதனை அனுபவிக்க மாட்டான். உதாரணம் சொல்லு, நிழல்ல இருக்கிற கண்ணுக்குள்ள குத்துனா அது நிழல் கண்ணாடி உடைக்குமே தவிர இதற்கு வராது. எனவே நிழலாக இருக்கக்கூடியவற்றை நிகழ்வது அந்த நிழலுக்குரிய தலைவனுக்கு ஆவது இல்லை. அதுபோல நிழலாக இருக்கக்கூடியவை அனுபவிப்பது இறைவனுக்கு இல்லை. இதெல்லாம் எதனால தெரியுனா, இந்த நிழல் தான் நீ, இந்த நீ தான் அவன், நீ அவனாக ஆகிறாய். இதைத்தான் எங்கள் தத்துவம் பற்றி சொல்லுகிறது. இதுதான் மாயாவாதியின்